السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمدللہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. فقد قال اللہ تعالی فی القرآن القدیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيق الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்நல்ல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர் சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்துலக இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. நம்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில அவதரித்த மாதமாக இருக்கிற இந்த மாதத்தில் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே நிறைய வசனங்களிலே அவர்களை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறான், புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வு ஒரு மகத்தான வாழ்வு. நான் அடிக்கடி சொல்வது போல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு வாழ்வை அல்லாஹ் வேறு எந்த மனிதருக்கும் கொடுக்கவில்லை. இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் வாழ்ந்த நபிமார்கள் இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலங்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் 80 பேர்களைத்தான் இஸ்லாத்திலே இணைக்க முடிந்தது. உலகத்திலே அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் தங்களது சக்தி முழுவதையும் மக்களை சீர்திருத்துவதற்காக வேண்டியான பணியிலே ஈடுபடுத்தியும் அவர்கள் பெரிய அளவிலே வெற்றி பெற முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சார காலம் 23 ஆண்டுகள் மட்டுமே. அந்த 23 ஆண்டுகளிலும் உலக வரலாற்றிலேயே எந்த மனிதரும் நிகழ்த்தி காட்ட முடியாத மகத்தான சாதனை அவர்கள் பெற்று தந்தார்கள். இந்த உலகிலே பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு வழக்கம் உண்டு, ஆயுதம் ஆயுதத்தால் தான் தீர்க்கப்படும், வாள் வாளால் தான் தீர்க்கப்படும், முள் முள்ளால் தான் எடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்முறையை நன்முறையால் தடுத்து நிறுத்தினார்கள். எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை. வன்முறையால் இஸ்லாம் பரவவில்லை, பயத்தால் இஸ்லாம் பரவவில்லை. தங்களது நல்ல நெறியாலும் நற்குணத்தாலும் அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு அகில உலகத்தில் யாருக்குமே அப்படி ஒரு செல்வாக்கு இருந்திருக்காது. கோடிக்கணக்கான மக்களை இஸ்லாத்தில் இணைத்தார்கள். பெருமானார்களது வாழ்வுதான் இஸ்லாம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்தோங்குவதற்கு அடித்தளமாக அமைந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது எவ்வளவு கொடிய எதிரியாக இருந்தாலும் அவரை தன்னுடைய எதிரி என்று பாவிப்பதில்லை. யாரெல்லாம் அவருக்கும் நீ நேர் வழிகாட்டு என்றுதான் பிரார்த்தித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அபூஜஹல் எவ்வளவு பெரிய கொடிய குணமுடையவன், அதை மனித இனத்திலே சேர்க்க முடியாது, அந்த அளவுக்கு வன்மம் கொண்டவன், கல் நெஞ்சமுடையவன். ரசூலுல்லாவிடத்தில் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களிடத்திலும் மிக மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவன் தான் அபூஜஹல். இரக்கம் என்பது துளியளவுக்கு கூட அவருடைய உள்ளத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட வன்கொடுமை வன் நெஞ்ச முடிவுனையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணிக்கவில்லை. ஒரு கட்டத்திலே அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா செய்தார்கள், யா அல்லாஹ், அபூஜஹலையோ அல்லது உமரையோ நீ இஸ்லாத்திலே இணைத்து இந்த இஸ்லாத்துக்கு வலு சேர்ப்பாயாக என்று துவா செய்தார்கள். எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தாலும் சரி, அவனை இஸ்லாத்தின் பால் திருப்பிவிடு, இஸ்லாத்திற்கு உதவி செய்வனாக ஆக்கிவிடு, அவன் மூலம் இஸ்லாத்திற்கு பலத்தை கொடு என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவனை விடவா ஒரு எதிரி கொடியவன் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக இருக்க வேண்டும். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்நாளிலே முழுக்க யாரையும் அப்படி பகை உணர்வோடு அவர்கள் நடத்தியதில்லை, பகை உணர்வு கொண்டதில்லை. எனவேதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் உங்களிலே இருந்தே ஒரு தூதவரை உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களிலே அனுப்பப்பட்ட தூதர் மலக்கோ ஜின்னோ கிடையாது, மனித சமுதாயத்திலே உள்ளவர். இன்னும் சொல்ல போனால் அரபிகளை பார்த்து சொல்லப்பட்ட வாக்கியம் இது, உங்க அரபு மொழி பேசக்கூடிய அரபு இனத்தை சார்ந்தவர், அவரை நீங்கள் சிறுவயதிலே இருந்தே பார்த்து கொண்டு வருகிறீர்கள், அவர்களது குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர்களது வம்சம் எப்படிப்பட்ட வம்சம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களுக்கு மத்தியிலே பிறந்து வளர்ந்த அவர் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்வு சிறு வயதிலே இருந்தே அமையப்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தூதரை அல்லாஹ் உங்களுக்கு நபியாக அனுப்பி தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அது உங்களுக்கு செய்த ஞாபக அது அருள் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒருவரை உங்களுக்கு நான் தூதராக உங்களுக்கு மத்தியிலே அவர் வந்திருக்கிறார், அசீசுன் அலிஹிமானித்தும், உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சிரமம் ஏற்பட்டாலும் அதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள மாட்டார். மனிதர்களுக்கு ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலும் அதனால் பெருமானார் சல்லாசன் அமைதி பெற மாட்டார்கள். எந்த சிரமத்தையும் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் சுமத்தியதில்லை, எந்த கஷ்டத்தையும் எந்த பெரிய பொறுப்பையும் நமக்கு சுமத்தியதில்லை. பெருமானார் சல்லாசன் சாதாரண விஷயத்திலும் கூட சொல்லி காட்டுவார்கள், லவுலான் அசுக்க அலா உம்மத்தி அமர்த்தவும் பி சிவாக்கி மா குல்லி சலாத்தின், என்னுடைய உம்மத்தினருக்கு கஷ்டம் இல்லை என்று சொன்னால் நான் ஒவ்வொரு தொழுகையின் போதும் உதவி செய்கிற போது மிஸ்வாக்கு செய்யும்படி நான் கட்டளை பிறப்பித்திருப்பேன். ஐந்து நேரமும் தொழுகிறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஐந்து நேரம் உதவி செய்ய வேண்டும், இதிலும் கூடுதலாக உதவி செய்கிற போதெல்லாம் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது சிரமம் இல்லையா? அந்த சிரமத்தை கூட நான் தரவில்லை என்று சொன்னால் இந்த உம்மத்தினர்கள் சிரமப்படுவார்கள் என்பதற்காக, எம்மத்தினர்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதற்காக. ஒரு முறை தொழுகைக்கு இஷா தொழுகைக்கு தாமதமாக வந்தார்கள், எல்லாருமே தொழுகைக்கு வந்து எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்து விட்ட பின்னால் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், இந்த தொழுகை கொஞ்சம் தாமதமாக தொழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, இஷா தொழுகை, ஆனால் உங்களுக்கு அது கஷ்டமாக ஆகிவிடுமோ இந்த காரணத்தினால் நான் சீக்கிரமாக தொலை வைத்து விடுகிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்திலே தொழுகையை முடித்து விட்டு எழுந்து சொன்னார்கள், அப்போ சிறு குழந்தைகள் எல்லாம் தொழுகைக்கு வருவார்கள், கடைசி சப்பில, அதாவது பெண்கள் கடைசி சப்பில் நின்று தொழுவார்கள், அவர்களது வீடுகளிலே இருந்து குழந்தைகளுடைய அழு சப்தம் கேட்கும். பெருமானார் சலந்தாளுன்னு சொல்லுவார்கள், இஷா தொழுகை நீண்ட நேரம் தொலை வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் உங்களது வீடுகளிலே இருந்து வருகின்ற குழந்தைகளுடைய அழுகையினுடைய சப்தம் என்னை தடுத்து விடுகிறது, அதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த உம்மத்துக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை, எந்த சிரமத்தையும் கொடுக்கவில்லை. உம்மத்துக்கு மட்டுமல்ல, எந்த மனித வர்க்கத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கிட்டத்தட்ட 65 போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. பெருமானாருடைய காலத்திலே 23 வருடங்களும் போர் நடைபெறவில்லை. போர் நடைபெற்ற காலங்கள் எவ்வளவு என்று பார்த்தால் ஒரு 8 அல்லது 9 ஆண்டுகள். ஹிஜ்ரி 2 ஆண்டுதான் போருக்கான அனுமதியை கொடுக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 2 பெருமானார்கள் போருக்கு தங்களுடைய சஹாபாக்களை தயார்படுத்துகிறார்கள். ஹிஜ்ரி 10 ஆண்டு பெருமானார்கள் ஒஃபாத் ஆகி விடுகிறார்கள். இந்த 8-9 ஆண்டுகளுக்குள்ளாக நடைபெற்ற போர்கள் 65 போர்களை பெருமானார்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதில் 24 போர்கள், 27 போர்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார்கள். மற்ற போர்களுக்கெல்லாம் சஹாபாக்களை அனுப்பியிருக்கிறார்கள். 27 போர்களிலே ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு போரிலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது ஆயுதத்தால் தங்களது வாளாலோ ஈட்டியாலோ அம்பாலோ யாரையும் கொன்றதில்லை. ஒருவரும் கூட பெருமானார்கள் களத்திலும் கூட எதிர்க்க வந்த எதிரிகளையும் கூட கொன்றதில்லை. ஒரே ஒரு போரிலே ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருந்தார். தகாத வார்த்தைகளை, அதை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான ரோஷம் ஏற்பட்டது. இந்த நேரத்திலே தாங்க முடியாமல் அவருடைய அம்பை எடுத்து அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் என்று சொல்லி அதை எரிந்தார்கள். அந்த அம்பு அவருடைய உடலிலே லேசாக ஒரு சரிதல் தான் சருகிவிட்டு போனது, பெரிய ரத்தம் ஒன்றும் வரவில்லை. அந்த மனிதன் துடி துடித்து இறந்து போனான். அதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தங்களது கைகளால் தங்களது கரங்களால் யாரையும் கொன்றதில்லை. ஆயிஷா சித்திகா ரலி அல்லாஹு அன்ஹா அறிவிப்பார்கள், மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லா அஹத் ஐஸர்ஹுமா மாலம் யகுன் இஸ்மன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு காரியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட சொல்லி சொல்லப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டிலே எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதில் எது லேசானதோ அதைத்தான் தேர்வு செய்வார்கள், சிரமமானது எடுக்க மாட்டார்கள். அப்படி தேர்வு செய்யப்படுகிற ஒன்று குற்றம் அல்லாத ஒன்றாக இருக்க வேண்டும். குற்றம் இல்லாத ஒன்றை அதிலும் லேசானதை தேர்வு செய்வார்கள். ஃபைன் கான இஸ்மன், அது குற்றத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்குமானால் கான அபாதுன்னாஸ் மின்ஹு, மனிதர்களிலேயே அவர்கள் தான் அதை விட்டு தூரமாக போய்விடுவார்கள். ஒரு சிறிய தவறும் கூட வந்துவிடக்கூடாது என்பதிலே அவ்வளவு அக்கறையோடும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். பமன் தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி நஃப்ஸிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய சுய நலனுக்காக சுய விருப்பத்திற்காக யாரையும் பழிவாங்கியது கிடையாது, யாரையும் பழிவாங்கும்படி அல்லாஹ்விடத்திலே சொன்னதும் கிடையாது. இல்லா துன்தஹக ஹுரமத்துல்லாஹி ஃபயன்தகமல் இல்லாஹி பிஹா, அல்லாஹ் தஆலாவுடைய சட்ட வரம்புகள் மீறப்படுமானால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக வேண்டித்தான் சில நேரங்களிலே தண்டனைகளை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்களே தவிர ஒருபோதும் தன்னுடைய சுயநலுக்காக யாரையும் பழிவாங்கியதில்லை என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அற்புதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவ்வளவு கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த மனிதர்களுக்கு மத்தியில போர் என்ற ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் வரம்பு மீறல் அதிகமாகிவிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு போர் செய்வதற்கான அனுமதியை வழங்குகிறான். எப்ப சொல்றானா, மக்காவில 13 வருஷம் அல்லல்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அங்க பட்ட துன்பங்களை வாயால் சொல்லி நிறைவுபடுத்த முடியாது, அவ்வளவு துன்பங்கள். இத்தனைக்கு பிறகும் மதீனாவுக்கு சென்ற பின்னாலும் இந்த குரேஷிகள் அமைதியாக அவர்களை வாழ விட்டார்களா என்று சொன்னால் தேடி சென்று அவர்களை தொந்தரவுபடுத்தினார்கள். அவர்கள் இருக்குகின்ற இடங்களில் அமைதியாக அவர்களை வாழ விடவில்லை, அவ்வப்போது அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இதை தடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு போரை அனுமதித்தான். அவர்கள் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறார்கள் மூமின்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வால் முடியும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்றாலும் கூட போரை அல்லாஹ் உங்களுக்கு அனுமதிக்கிறான். எதற்காக தெரியுமா, அவருடைய வில்லங்களிலே இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் எந்த காரணமும் இல்லாமல். எதற்காக என்று சொன்னால், இல்லா எப்போது ரப்பன் அல்லாஹ், எங்களது ரப்பு இறைவன் தான் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக மக்காவிலே இருந்து அவர்கள் சொந்த வீடுகளிலே இருந்து சொந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழிலை விட்டுவிட்டு ஏராளமான சொத்துக்களை விட்டுவிட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதெல்லாம் மக்காவாசிகள் அபகரித்துக் கொண்டார்கள். மதீனாவுக்கு சென்ற அன்சா முஹாஜிர்களுடைய அத்தனை சொத்துக்களையும் அங்கு இருக்கிற குரேஷிகள் எடுத்துக் கொண்டார்கள். அப்படி இருந்தும் அவர்களை விடவில்லை, பின்னால் துரத்தியே போய் கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ் போருக்கு அனுமதித்தான். சில மனிதர்களை கொண்டு சிலர்களை தடுக்கவில்லை என்று சொன்னார். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பெயர் சொல்லுகின்ற பள்ளிவாசல்களும் யூதர்களுடைய ஆலயங்களும் கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சுகளும் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டு போய்விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், சிலர்களை கொண்டு சிலர்களை தடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே எந்த ஆலயங்களும் இருக்காது, எந்த மசூதிகளும் இருக்காது, எந்த யூதர்களுடைய ஆலயங்களும் சர்ச்சுகளும் நசாராக்களுடைய சர்ச்சுகளும் இருக்காது. எந்த மசிதிகளிலே அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அந்த மசிதிகளும் அழிக்கப்பட்டு போய்விடும், இடிக்கப்பட்டு போய்விடும். அதான நடக்கிறது. தடுப்பதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் இதுதான் நடக்கும். அதன் காரணமாகத்தான் அதுபோன்ற அக்கிரம செயல்கள் நடக்கிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக உங்களுக்கு போர் அனுமதிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய பேச்சில் எவ்வளவு நியாயம் இருக்கிறது என்று பாருங்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே யாரும் யாராலும் கொடுமைக்குள்ளாக்கப்படக்கூடாது, யாரும் யாரையும் வரம்பு மீறி நடந்து கொள்ளக்கூடாது. இந்த அடிப்படையில் தான் போர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அனுமதிக்கப்பட்ட போரிலும் கூட பெருமானார் தனது கரத்தால் ஒருவரையும் கொண்டதில்லை. 65 யுத்தங்களிலும் 27 செல்லல்லாஹு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 27 யுத்தங்களிலும் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? முஸ்லிம்கள் தரப்பிலே வெறும் 250 பேர் தான். 9 வருடங்கள் நடைபெற்ற போரிலே வெறும் 250 பேர்கள் தான் இறந்திருக்கிறார்கள். எதிரிகளிலே 759 பேர்கள் இறந்திருக்கிறார்கள். போர்க்களத்திலே கைதானவர்கள் 6,564 பேர்கள் எதிரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில விடுதலை செய்யப்பட்டவர்கள் 6,347 பேர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். மீதம் இருப்பவர்களிலே 215 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். போர்க்களத்து கைதிகள், மற்றவங்களை சொல்லலைங்க, போரிலே கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களில விடுதலை செய்யப்பட்டது போக 215 பேர்கள் முஸ்லிம்களாக மாறியிருக்கிறார்கள். 2 பேர்கள் மட்டும்தான் கைதிகளிலே அவர்கள் செய்த கொடும் குற்றத்திற்காக வேண்டி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு 9 கால போருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மனித உயிர்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலக மகா யுத்தம் முதல் யுத்தத்திலே எத்தனை மனிதர்கள் மாண்டார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 77 லட்சம் பேர். எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மனிதர்களில் ஈசல்களை போல கொல்லப்பட்டார்கள். எந்த விதமான வரமுறையும் கிடையாது, எந்த விதமான சட்டத்திட்டங்களும் எதுவுமே கிடையாது. போர் என்று வந்துவிட்டால் எல்லாத்தையும் அழிப்பதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹத்தா என்ற யுத்தத்திற்கு சஹாபாக்களை அனுப்புகிற போது சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் யுத்தத்திற்கு செல்கிறீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பெயரை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காகத்தான் நீங்கள் யுத்தம் செய்கிறீர்கள், வேறு எந்த நோக்கமும் இல்லை. நாட்டை பிடிக்க வேண்டும் என்பதோ நம்முடைய அரசாங்கத்தை அதிகாரத்தை அங்கே ஊன்ற வேண்டும் என்பதோ இங்கு நோக்கம் அல்ல. இறைவனுடைய பெயரை இந்த உலகத்திலே ஒழிக்க செய்ய வேண்டும், அவனுடைய பெயரை நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான். எனவே நீங்கள் போருக்கு போகிற போது லா தாதிரு வலா தஅலு, ஒருபோதும் அழிச்சாட்டையும் செய்துவிடக்கூடாது, வரந்து மீறிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். வலா தத்துலு வலீதன் வலா இம்ராத்தன், போர்க்களங்களிலே தென்படுகின்ற பெண்களையோ குழந்தைகளையோ கொல்லக்கூடாது. களத்திலே இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, குண்டு போட்டா அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையாக இருக்கட்டும், பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், நோயாளிகள் தங்கியிருக்கிற இடமாக இருக்கட்டும், எதையுமே பார்ப்பதில்லை. அதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேற நாட்டுக்காரனை விடுங்க, அவன் நாட்டுக்காரன் அவன் மக்களை கொண்டுட்டு இருக்கான், சரியான ஒரு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்காமல், மருத்துவமனைகளை நோயாளிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்காமல் ஆயிரக்கணக்கான பேர்கள் மாண்டு போவதற்கு அரசாங்கமே காரணமாக இருக்கிறது இல்லையா? பெருமானார் சொல்லாலும் சொல்லிக்காட்டினார்கள், குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, பல கதீரன் பாணியன் வயிறு முதிர்ந்த வயோதிகளையும் கொல்லக்கூடாது. அவர்கள் போருக்கு வந்திருந்தாலும் சரியே, வயோதிகளாக இருந்தால் விட்டுவிட வேண்டும். இதற்கும் மேலாக வேறொரு வார்த்தை வருகிறது, போர்க்களத்திலே இருந்து விரண்டு ஓடுகிறார்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அப்படிப்பட்டவர்களை துரத்தி சென்றும் கொல்லக்கூடாது, எதிர்த்து நிற்பவர்களை மட்டும்தான் கொல்ல வேண்டும். அவனால முடியல, அவன் ஓடுறான் சொல்லி விட்டு அவனை திரும்பி போய் துரத்திட்டு போய் கொள்ளாத.
ஆலயங்களிலே சர்ச்சுகளிலே தங்கியிருக்கக்கூடிய சன்னியாசிகளை அவர்களையும் கொல்லக்கூடாது. உள்ள பூந்து அவங்களை கொல்லக்கூடாது. பெருமாள் அவருடைய உத்தரவை பாருங்கள். இவங்க போருக்கு போகக்கூடிய இடம் எது தெரியுமா? மோத்தா என்ற யுத்தம் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற நாடு. அந்த நாடுகளிலே சன்னியாசிகளாக இருக்கிற கோயில்களிலே எல்லாத்தையும் குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு உலகத்தினுடைய சுகங்கள் எல்லாம் விட்டுவிட்டு கோயில்களிலே கடப்பார்கள். அப்படிப்பட்டவர்களையும் நீங்கள் உள்ளே சென்று கொண்டு விடக்கூடாது. தோட்டங்களின் பக்கம் நெருங்கக்கூடாது. கனிகள் தருகின்ற பழங்களை தருகின்ற தோட்டங்களை அழிப்பதற்காக அவைகளின் பக்கம் நெருங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, மரங்களை வெட்டக்கூடாது. சில நேரங்களிலே போர் வெட்டி கண்டு விட்டால் அதிலே வரம்பு மீறி அந்த சந்தோஷத்திலே எதெல்லாம் கையிலே கிடைக்கிறது எல்லாத்தையுமே நாசப்படுத்தி விடுவார்கள். போர்னு கூட இல்லை, சும்மா ஒரு 10-20 பேர் மாணவர்கள் சேர்ந்து விட்டால் அரசாங்க சொத்துக்களை அடித்து நொறுக்குவது இல்லையா? அதுபோல இதெல்லாம் இன்றைக்கு நியாயமாக போய்விட்டன. பெருமானார் சொல்லலாம் சொல்கிறார்கள், வெற்றி கொண்டாலும் கூட மரங்களை வெட்டக்கூடாது. அவர்களது கனிகள் இருந்து தருகின்ற பழங்கள் தருகின்ற தோட்டத்திற்குள்ளே போய் அழிச்சாட்டியம் செய்யக்கூடாது. வலா தகதிமோ பினான், எந்த கட்டிடங்களையும் அங்கே தரைமட்டமாக்க கூடாது. எவ்வளவு சொல்லித்தான் செல்லலாறு அனுப்பி வைப்பாங்க. எவ்வளவு பெரிய மனித உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள், மனிதர்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கிறார்கள், அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹரீசன் அழைக்கும், மனிதர்கள் மீது அதிக பேராசை கொண்டவர்கள், மனிதர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தி அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், மனிதர்கள் சிரமப்படுவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு அக்கறை உள்ளவர்கள். மேலும் அவர்கள் மீது பேராசை கொண்டவர்கள். எல்லாரும் முஸ்லீம் ஆகணும், யாரும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுவார்கள். நெருப்பு ஒருவன் மூட்டுகிறான் குளிர் காய்வதற்காக வேண்டி. நெருப்பு மூட்டுகிற போது சுற்றி இருக்கிற பகுதியில் வெளிச்சமும் தெரிகிறது. அந்த மனிதன் அதன் மூலம் குளிர் காய்ந்து கொள்கிறான். அந்த நேரத்தில் ஈசல்களும் ஈக்களும் அந்த நெருப்பில வந்து விழுவதற்காக வேண்டி பறந்து வருகின்றன. அங்கு இருக்கக்கூடிய மனிதன் அவைகளை தடுக்கிறான், அதனை கரத்தால் முடிந்த அளவுக்கு தடுக்கிறான். அதுபோலத்தான் நானும் நரகத்திலே நீங்கள் சென்று விழக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களது இடுப்பு, இன்னொரு அதிசயிலே வருகிறது, உங்களது இடுப்பிலே நான் கையை போட்டு உங்களை தடுக்கிறேன், இழுத்துக் கொண்டு வருகிறேன், ஆனால் என்னையும் மீறி நீங்கள் மிகைத்ததிலே விழுந்து விடுகிறீர்கள். உலகத்தில் எந்த மனிதனாலும் சொல்ல முடியுமா? மறுமையில் இருக்கிற தண்டனையிலே விழுந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருக்கிற போது அடிக்க சொன்னார்கள். எதற்காக? நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காக. ஜாயுவல்லதி நாமனும் கூ அம்புசக்கும் வாயிலிக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக பிள்ளைகளை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அடியுங்கள். இந்த வேதனை விட அந்த வேதனை மிகப்பெரியது. எனவேதான் ஒழுக்கம் கற்பிக்கின்ற வீட்டில அதை ஒழுக்கம் கற்பிப்பதற்காக வேண்டிய ஒரு சாட்டை தொங்க விடப்படுமானால் அந்த வீட்டுடையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது என்று சொன்னார்கள். ஏன்னா அந்த ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் ஒழுக்க கேடின் காரணமாக அவன் நரகத்திற்கு போய்விடுவான். அதுக்கு பெற்றோர்கள் காரணமாக ஆகிவிடக்கூடாது, கண்டிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்படியெல்லாம் பெருமானார் சல்லாசன் வாழ்நாளிலே இந்த மனித சமூகத்தின் மீது அவ்வளவு அக்கறையும் அவ்வளவு பரிவும் கொண்டவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களின் மீது அதிக பற்றும் பரிவும் இரக்கமும் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரவுஃபு ரஹீம், இந்த ரெண்டு பேர் இருக்கிறது பாருங்க, இது அல்லாஹ்வுடைய பேரு. 99 திருநாமங்களிலே இந்த பெயர்களும் உண்டு, ரவுஃப் என்பதும் ரஹீம் என்பதும். இதை அல்லாஹ் ரசூலுல்லாஹுக்கு சொல்லுகிறான். அவர் ரவுஃபாக இருக்கிறார், ரஹீமாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்க வஹாபிகளுடைய பாசியின் பகுதி சிறுக்காகிவிடும், அல்லாவே சிறுக்கு செய்து விட்டார் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரவுஃப் உங்களின் மீது அதிக இரக்கம் பரிவு கொண்டவர், ரஹீம் இரக்கம் கொண்டவர். சில பெயர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கின்றன. ஹாலிக் படைப்பவன் அப்படின்னு சொன்னா அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. மொழியின் ஹயாத்தை கொடுப்பவன், உயிர் கொடுப்பவன் என்பதை யாருக்கும் சொல்லக்கூடாது. ராசிக் ரஸ்தாக் உணவளிப்பவன் என்று சொல்லுகின்ற வார்த்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. சில வார்த்தைகள் அல்லாஹ் மட்டுமே செய்ய முடியும், அவைகளை அல்லாஹுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். மற்றபடி மனிதர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏராளமாக இருக்கின்றன. இவர் மன்னிப்பவர், இவர் கருணையுள்ளவர், கிருபையுள்ளவர், மக்களின் மீது அன்பு கொண்டவர். இந்த வார்த்தைகள்லாம் அல்லாஹ்வுக்கும் பெயராக இருக்கிறது, அதை மனிதர்களுக்கும் சொல்லலாம், அது சிறுக்காகாது. பெருமானார் சல்லல்லாஹும் பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்பதற்காகத்தான் அந்த கப்பாடு கத்தாயா என்று சொல்கிறோம், பாவங்களை மன்னிப்பவர் என்பது. பாவங்களை மன்னிக்குகின்ற குணம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஏன், நமக்கு மட்டும் இல்லையா? ரொம்ப துரோகம் செய்துட்டாங்க, வந்து பாவம் என்ன செய்துட்டேன் மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொன்னா நம்ம மன்னிக்கிறது இல்லையா? இது மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹை யாரும் ராசிக் என்று சொல்லவில்லை. கவனிக்க வேண்டும், அவர் மனிதர்களுக்கு உணவளிப்பவர் என்று சொல்லவில்லை, அவர் ஹயாத்தை கொடுப்பவர் என்று சொல்லவில்லை, அவர் மூத்தாக்குவர் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நாம் சொல்வது போல அவர் படைப்பவர் என்று சொல்லவில்லை. பெருமாள் மனிதர்களுக்கு என்னென்ன குணம் இருக்கிறதோ அது ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார். அவர் அஜீஸாக இருக்கிறார். அஜீஸ்னா யாரு பேரு? அல்லாஹ்வுடைய பேர். இங்க சொல்லல தக்கதிஜாக்கும் ரசூலும் மின்னிக்கும் அஜீசுன். அஜீஸ்னா கண்ணியமானவர் என்ற பெயர் உண்டு, மிகைப்பவர் என்ற பெயர் உண்டு. இங்கே அர்த்தம் என்னன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக அக்கறை உள்ளவர்கள். சிரமங்களை மனித உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை தாங்கிக் கொள்ளாதவர், ஹரீஸ் பேராசையுடையவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே முஸ்லீம் ஆகிவிட வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள். மூமின்கள் மீது அதிக இரக்கமும் பரிவும் கொண்டவர்கள். அப்ப அல்லாஹ் இந்த தப்பு செய்துட்டான்னு சொல்லிடுவாங்க கொஞ்ச நாள்ல. அல்லாஹ்வும் தப்பு செஞ்சிட்டான் என ரசூல்லா ஏற்கனவே சொல்லியாச்சு, அவர் சிரிக்க வச்சிட்டாரு ரசூல்லாவ. உலகத்தில் யோக்கியமானவன் யாருன்னா இவன் தான், வேற யாரும் கிடையாது. நபிமார்கள் எல்லாம் தப்பு செய்யறவங்க. அது மாதிரி அல்லாஹ் இங்க அவர்களுடைய குணங்களை இங்க எடுத்து சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரிவு எவ்வளவு என்று பாருங்கள், அவர்கள் மீது இருக்கிற அந்த அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். அந்த பெண்மணி விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாள். அன்னைக்கெல்லாம் விபச்சாரம் செய்துட்டாங்கன்னா மனிதன் தானே தவறு செய்பவன், சில நேரங்களிலே தன்னுடைய அந்த உணர்ச்சிகளை கடந்து அவன் தவறிலே ஈடுபட்டு விடுவான். அப்ப தப்பு செய்தாலும் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் இருக்கான். அதுக்கேன்னு தொடர்ந்து அந்த அல்லாஹ் வெளிச்சவாய் நான் நினைக்க கூடாது. ஏதோ ஒரு சமய சந்தர்ப்பங்களில நம்மால் நம்மை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு தவறு நிகழ்ந்து விடுகிறது என்று சொன்னால் அதற்கு மன்னிப்பவன் அல்லாஹ். அந்த பெண்மணி வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். இன்னைக்கு யாராவது அந்த அப்படி சொல்ல முடியுமா? மூன்று நான்கு குழந்தைகளை பெத்த பிறகும் கூட புருஷனை விட்டு விட்டு அடுத்தவனோடு ஓடி விடுகிறார்கள். எவ்வளவு கேவலம் இதெல்லாம். அதுவரையிலும் அவனோடு வாழ்க்கை நடத்தினால், குழந்தைகளை பெற்றுக்கொண்டால், வேறவர்களுடைய பேச்சுக்களும் அவனோட பழக்கமும் இவளை ஈர்த்து விடுகிறது. புருஷனையும் குழந்தைகளும் வேண்டான்னு போயிடுறான். இது வேற சமுதாயத்திலே இல்ல, நம்ம சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் இப்படி தவறுகள் நடக்கின்றன. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து கேட்டார், யார் சொல்ல, நீ பரிசுத்தப்படுத்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போமா போ, அல்லாஹ்விடத்தில் போய் மன்னிப்பு கேளு, தௌபா செய், போ. உன்னுடைய பாவத்திற்காக நீ அழுது புரண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டால் அவன் மன்னித்து விடுவான், போ, வாய்ப்பு இருக்கிறது, போய் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி போகவில்லை. அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் யார் ரசூலுல்லாஹ். அதுக்கு முன்பு ஒரு சஹாபி இப்படித்தான் வந்து சொன்னார். ரசூலுல்லாஹ் அவருக்கு பலமுறை அப்படி சொன்னார்கள், நீ அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளு போன்னு சொன்னாங்க. அவர் திரும்ப திரும்ப அதை ஏற்றுக்கொள்ளல. எனக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி பிடிவாதமாக நின்ற காரணத்தினால் அவருக்கு கல்லால் எரிந்து அவர் கொல்லப்பட்டார். அந்த மனிதரை காட்டி உதாரணம் காட்டி அவருக்கு நீங்கள் தண்டனை நிறைவேற்றினீர்கள் அல்லவா, அதுபோல எனக்கும் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படின்னா கரு உருவாயிருக்கணுமே. ஆமை, யார் சொல்ல, நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன். சரி, நீதான் தப்பு செஞ்ச, அந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சது, நீ போ, அந்த குழந்தையை பிரசவித்த பின்னால் வா என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இந்த பெண்மணி போய்விட்டார். 9 மாதங்கள் கழிந்து குழந்தையை பிரசவித்த பின்னால் அந்த குழந்தையையும் எடுத்துக்கொண்டு ஒரு துணியிலே சுத்தி கொண்டு அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து நின்றார். யார சொல்லலாம், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பதானே அந்த குழந்தை பெற்றிருக்க, அதுக்கு பால் கொடுக்க வேண்டாமா,
அதை வளர்க்க வேண்டாமா? நீ இறந்து விட்டால் அதை பாதுகாப்பவர் யார்? அதுக்கு பால் கொடுப்பவர் யார்? அவருடைய பால் குடி மரக்கடிக்கப்பட்ட பின்னால் தானாக சுயமாக அதை சாப்பிடுகிற நிலை வந்த பிறகு நீ வா, அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னா, எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு எப்படியாவது வாழட்டும், அதுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படக்கூடாது, மரண தண்டனை விதிக்க வேண்டாம் என்ற நிலையில்தான் அந்த பெண்ணின் மீது அக்கறை கொண்டு அப்படி சொல்லி அனுப்பினார்கள். அவ போனா 2, 3, 4 ஆண்டுகள் கழிந்து பால்குடியெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட பின்னால் அந்த குழந்தை தானாக அந்த கையிலே கொடுக்கப்பட்ட ரொட்டி துண்டை எடுத்து சாப்பிடுகிற நிலை வந்தவுடனே ஒரு ரொட்டி துண்டையும் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையும் அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், இப்போது என்னுடைய தண்டனை நிறைவேற்றுங்கள், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். இதோ பாருங்கள், அந்த குழந்தை அது தானாக சாப்பிடுகிறது, தானாக அதை தன்னுடைய வேலைகளை செய்ய முடியும் என்று சொன்னபோது பெருமானார் செல்லலாம் சொன்னார்கள், அது சரி இருக்கட்டும், இந்த குழந்தை யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்? நீ அதை அனாதையாக விட்டுவிட்டால் அதனுடைய நிலை என்ன? அது எப்படி வளரும்? அதை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று அந்த பெண்மணியை பார்த்து கேட்டபோது அந்த பெண்மணி அமைதியாக இருந்தால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சகாபி, யார் சொல்லலாம், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். அவரும் பேசாமல் இருந்திருந்தால் அங்கே நடந்திருக்காது. அவர் அவசர கோலத்தில் ஆர்வ கோளாறிலே எழுந்து சொல்லிவிட்டார். இப்படி சில மனிதர்கள் இருப்பார்கள், ரசூலுல்லாஹ் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த வார்த்தை வந்த பிறகு ரசூலுல்லாஹ் வேற எதுவும் செய்ய முடியாது. சரி என்று சொல்லி அந்த குழந்தையை அந்த நபரிடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை விதித்தார்கள். ஆழமாக ஒரு பள்ளம் தோண்டப்பட்டது. அதில் அந்த பெண்மணி நிறுத்தப்பட்டால் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் தங்களது கற்களால் அந்த பெண்ணை எரிந்து, கல்லால் எரிந்து அந்த பெண்ணை கொன்றார்கள். அவர்கள் அப்படித்தான் ஒரு கல்லை எடுத்து எரிந்த போது அந்த பெண்ணுடைய உடலில் ஏற்பட்டு அந்த ரத்தம் அதனுடைய ஒரு துளி அவருடைய உடம்பில வந்து பட்டது. எரிஞ்ச உடனே அந்த எரிஞ்சது காரணத்தினால அது உடம்பிலே ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. அதிலே ஒரு துளி அவர்களுடைய உடம்பிலே பட்டது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அதை வெறுத்தார்கள். சே அப்படின்னு அதை ஒரு மாதிரி வெறுத்த நிலையிலே சொன்னார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்து விட்டார்கள். ஹாலித் வலீத் இடத்திலே சொன்னார்கள், நிறுத்து, என்ன நீ என்ன நினைக்கிற, நீ அந்த பெண்மணி ஒரு தவறு செய்து விட்டார், அந்த தவறுக்காக வேண்டி அவள் இத்தனை நாட்களும் அல்லாஹ்விடத்தில் அவள் மன்றாடி தேடி அந்த பாவ மன்னிப்பு இருக்கிறது, அது இந்த உலகத்தார் முழுவதும் முழு மனிதர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தாலும் எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்போது அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார். உனக்கு தெரியுமா எவ்வளவு புனிதமான ரத்தம் தெரியுமா அது? இந்த அளவுக்கு மனிதர்களின் மீது அவர்கள் மீது எந்த தண்டனையும் புரோகிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்னல பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழுகிற வரை அவ்வளவு மனிதர்கள் மீது அவ்வளவு அக்கறை கொண்டவர்கள், அவ்வளவு பற்றும் பாசமும் கொண்டவர்கள். இந்த உலகத்திலும் அவர்களுக்கு தீங்கு வந்து விடக்கூடாது, மறுமையிலும் தீங்கு வந்து கூடாது என்பதிலே அவ்வளவு எண்ணங்களை உடையவர்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் எப்படி சொல்வார்கள், ஹயாத்திய ஹைருள்ளக்கும் மமாத்திய ஹைருள்ளக்கும், என்னுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு நன்மைதான், என்னுடைய மரணமும் உங்களுக்கு நன்மைதான், ரெண்டுமே உங்களுக்கு நன்மைதான். காலு சஹாபாக்கள் கேட்டார்கள், ஹைருனாபி ஹயாத்திக்க யார சொல்லலாம், ஹைருனாபி மமாத்திக்க யார சொல்லலாம், தங்களது வாழ்வு எங்களுக்கு நன்மை, அது எல்லாருமே நாங்கள் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறோம், ஆனா உங்களது மரணம் எங்களுக்கு எப்படி நன்மையாகும், உங்களுக்கு உங்களது மரணம் எங்களுக்கு எப்படி நன்மையாகும்? செல்லாவின் சொன்னார்கள், அலைய அமாலுக்கும் குழு அஷியத்தின் இசனையினை ஹம்சீன, ஒவ்வொரு வாரத்தில திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் செய்கின்ற அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. பெருமானார் செல்லாவின் சொல்கிறார்கள், உங்களது நீங்கள் செய்கின்ற அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. நீங்கள் செய்கின்ற அமல்களிலே நல்ல அமல்கள் இருக்குமானால் அதற்காக வேண்டி நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன். அஸ்தாஃபிருல்லாஹ்லக்கும், உங்களது செயல்களிலே குற்ற செயல்கள் இருக்குமானால், பாவமான செயல்கள் இருக்குமானால் அதற்காக நான் உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன். எப்பங்க? மௌத்தான பிறகு. நான் உயிரோடு இருக்கிற போது உங்களுக்கு நன்மை என்று முடிந்து விட்டது, அது எல்லாருக்கும் தெரிந்தது. நான் மரணித்த பிறகு உங்களுக்கு எப்படி நன்மை என்பதை பெருமானார் விளக்குகிற போது,
உங்களது செயல்கள் எனக்கு ஒவ்வொரு வாரமும் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றன, இரண்டு முறைகள் எடுத்து காட்டப்படுகின்றன. நன்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் அதற்காக அல்லாஹ்வை புகழ்கிறேன், அது தீமையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். மௌத்தான பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த மனித சமூகத்திற்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றுத்தர முடியும். அதன் காரணமாகத்தான் நீங்கள் மன்னிப்பவர் என்று நாம் சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹி பார்த்து இது ஷிர்க் ஆயிடுச்சு உங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே மண்ணோடு மண்ணாகவில்லை, மரணித்து உக்கி மக்கி போய்விடவில்லை. சாதாரண மனிதர்களை போல ஹயாத்தோடு இருக்கிறார்கள். ஹயாத்தோடு இருக்கிற காரணத்தினால் தான் நமக்கு நமது செயல்கள் ரசூலுல்லாஹிக்கு இங்கே கொண்டு போய் காட்டப்படுகின்றன. விழா வாரியாக சொல்கிறார், திங்கட்கிழமை நாளிலும் வியாழக்கிழமை நாளிலும் உங்களது அமல்கள் எனக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எல்லாத்துடைய அமல்களும். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விசேஷமான தன்மையை அங்கு அந்தஸ்தை கொடுத்திருப்பான், எவ்வளவு விசேஷமான நிலைகளை அவர்களுக்கு உருவாக்கி இருப்பான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது புகழ்வது எது தகுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் சொல்கிறோமே தவிர, ஒரு நூல் அளவுக்கு கூட அதை விட அவர்களை அதிகப்படுத்தி நாம் புகழ்வதில்லை. ஈசா நபியை சொன்னது போல பெருமானார்களை யாரும் சொன்னதில்லை. ஈசா நபி அவர் உயிர்ப்பிப்பவர் என்று சொன்னார்கள், அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள், இரண்டாவது கடவுள் என்று சொன்னார்கள். அப்படி யாரும் முஹம்மதை சொல்வதில்லை. நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், பெருமானார்கள் நபி என்று தான் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் என்று தான் சொல்கிறோம், அப்துஹு அல்லாஹ்வுடைய அடிமை என்று தான் சொல்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சில விசேஷமான தன்மைகளை அந்தஸ்துகளை வழங்கியிருக்கிறார். அதை விளங்கியதால் அதை சொல்லுகிறோம். விளங்கினவங்க விளங்கிக்கிறங்க, விளங்காதவங்க விட்டுருங்க. விளங்கியவர்களை முஷ்ரிக்குகள் என்றோ காபிர்கள் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது, அது மிகப்பெரிய பாவமாகிவிடும். அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்வான அந்தஸ்தும் பெருமானார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த நிலை, இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹ் கொண்டிருக்கிற அக்கறையும் பரிவும் இரக்கமும் இந்த சமூகத்தின் மீது என்றென்றைக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு, இந்த உலகிலே வாழும் காலமெல்லாம் பெருமானார்களுக்கு நன்றியுடையவர்களாக, அவர்கள் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்களுக்கு நாம் பெருபகாரம் செலுத்துபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வாழ செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்.